லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், தம்பதியருக்கு உதவும் மெய்ப்பு பணி திட்டங்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் மெய்ப்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் மன ஒப்பந்தமானவர்களை திருமணத்திற்கு தயாரித்தல் என்ற பகுதியின் இறுதி இரு பத்திகளில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் சுருக்கம் இதோ.
ஏதாவது ஒரு சமயத்தில் தம்பதியருள் ஒருவரின் பலவீனம் மற்றவருக்கு தெரிய வரும்போது மற்றவரில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவரின் நல்ல குணங்களை ஊக்கப்படுத்தி பலவீனங்களை மேற்கொள்ளவும் அவர் வளரவும் உதவ வேண்டியது அவசியமாகின்றது. இத்தகைய முயற்சியில் உண்மையான தியாகமும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆபத்தின் அடையாளங்களை கண்டுகொண்டு அதற்கு பதிலுரைக்கும் வழிகள் கண்டுகொள்ளப்பட வேண்டும். ஒருவர் ஒருவரை பற்றி முழுவதும் அறிந்து கொள்ளாமலேயே வெறுமனே சேர்ந்து இருப்பதோ அல்லது இணைந்து சில விடயங்களை ஆற்றுவதோ பலன் தருவதில்லை. இங்குதான் திருமண தயாரிப்பு உதவுகின்றது. அர்ப்பணத்துடன் ஒன்றிணைந்து சவால்களை எதிர்கொள்ளவும் துன்பகரமான நேரங்களை இணைந்து சமாளிப்பதும் திருமண தயாரிப்பில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, வழக்கமாக ஒவ்வொரு ஜூலை மாதமும் திருத்தந்தை கோடைகால ஓய்வில் இருப்பதால் புதன் மறைக்கல்வி உரைகள் இடம்பெறாது என்பது உங்களுக்கு தெரிந்ததே. அதிலும் இவ்வாண்டு பெருங்குடல் பிரச்சினை தொடர்பாக ஜெமல்லி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடித்தபின் தற்போது வத்திக்கான் சாந்தா மார்த்தா இல்லத்தில் ஓய்வெடுத்து வரும் திருத்தந்தைக்காக உங்களின் ஜபங்களை வேண்டி திருத்தந்தையர் வரலாறு நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கின்றோம். திருத்தந்தையர் வரலாறு, மீண்டும் மீண்டும் தலைமை பதவி போட்டிகள்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம்.
திருத்தந்தை 12 யோவான் ஆயர்பேரவையின் கண்டனத்துக்கு உள்ளாகி திருத்தந்தை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதும் அவருக்கு பதிலாக பொதுநிலையினர் லியோ என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் 2 நாட்களில் பேரரசர் ஓட்டோவின் ஆதரவுடன் அவர் திருத்தந்தையாக பதவியேற்றதும் பின்னர் பேரரசர் ஓட்டோ ரோம் நகரை விட்டு வெளியேறியதும் திருத்தந்தை 12 யோவான் திரு அவை தலைமை பீடத்தை கைப்பற்றி புதிய திருத்தந்தை லியோவை வெளியேற்றியதும் அதன்பின் 964 May 14 திருத்தந்தை 12 யோவான் உயிரிழந்ததும் குறித்து நாம் ஏற்கனவே நோக்கியுள்ளோம். ஒரே நேரத்தில் இரு திருத்தந்தையர்கள், அதாவது இருவருமே அங்கீகரிக்கப்பட்ட திருத்தந்தையர்களாக இருந்த காலம் இத்தோடு முடிவடைந்து விடவில்லை.
ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை 8 லியோ திருத்தந்தை 12 யோவானால் திரு அவையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அவரையும் திருத்தந்தையாகவே பேரரசரும் பல திரு அவை அதிகாரிகளும் ஏற்றிருந்தனர். எனவே திருத்தந்தை 12 யோவானின் மரணத்திற்கு பின் இவர்தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் ரோமை அருள்பணியாளர்கள் இணைந்து பெனடிக்ட் என்ற கர்தினாலை அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்துவிட்டனர். திருத்தந்தை லியோ பதவி விலக்கப்பட்டு திரு அவையிலிருந்தும் புறம்பாக்கப்பட்டதால் ஏற்கனவே கோபத்திலிருந்த பேரரசர் ஓட்டோ வேறு ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மேலும் கோபமுற்றவராய் உடனே ரோம் நகர் திரும்பினார். அவருடன் திருத்தந்தை லியோவும் ரோம் நகர் வந்தார். புதிய திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட கர்தினால் பெனடிக்ட் விசாரணைக்கென திருத்தந்தை லியோவின் முன் கொண்டுவரப்பட்டு பெனடிக்டின் பாப்பிரை அதிகாரத்தை குறிக்கும் கழுத்துப்பட்டையை திருத்தந்தை லியோவே தன் கைகளால் கலற்றி எடுத்தார். ஆகவே இது நடந்த அதே 964 ஆண்டு ஜூலை மாதம் முதல் திருத்தந்தை லியோ அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தையானார். 964 ஆண்டு அதிகாரப்பூர்வ திருத்தந்தையான 8 லியோ அவர்கள் ஒரு வருட காலத்திற்குள், அதாவது 965 ஆண்டு மார்ச் மாதமே காலமானார்.
இப்போது பதவி நீக்கம் செய்யப்பட்ட திருத்தந்தை 5 பெனடிக்ட் அவர்களை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். முந்தைய திருத்தந்தையர்கள் 12 யோவானும் 8 லியோவும் பதவியிறக்கம் செய்யப்பட்டது. மீண்டும் திருப்பிட தலைமையை கைப்பற்றி பொறுப்பிலிருந்த திருத்தந்தையை வெளியேற்றியது போன்ற நிகழ்ச்சிகளை கண்டிருந்த பேரரசர் ஆட்டோ ஒரு காரியம் செய்தார். அதாவது திருத்தந்தை லியோவை தலைமை பொறுப்பில் அமர்த்திவிட்டு திருத்தந்தை பெனடிக்டை தன்னோடு ஜெர்மனிக்கு அழைத்துச் சென்று விட்டார். ரோம் நகரில் இருந்தால்தானே பதவி மோதல்களும் பதவி இறக்கங்களும் இடம்பெறும் என்று அவர் எண்ணியதே அதற்கு காரணம். அப்போது ஜெர்மனியின் ஹாம்பர்க் பிரேமன் பேராயராக இருந்த அதால்தாக் வசம் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களை ஒப்படைத்தார் பேரரசர் ஆட்டோ. திருத்தந்தைக்குரிய மரியாதையை கொடுத்து 5 பெனடிக்டை நடத்தினார் பேராயர். ஜெர்மனியின் பல அருள் பணியாளர்களும் அவரை திருத்தந்தையாகவே ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவரது ஆயுட்காலம் அதிகம் நீடிக்கவில்லை. 965 ஆண்டு மார்ச் மாதம் திருத்தந்தை 8 லியோ அவர்கள் காலமான 3 மாதங்களுக்கு பின் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களும் ஹாம்பர்க் நகரில் காலமாகி அங்குள்ள பேராலயத்தில் முதலில் அடக்கம் செய்யப்பட்டார். பின்னர் இவரது உடல் ரோம் நகருக்கு கொண்டுவரப்பட்டது.
திருத்தந்தை 8 லியோவின் மரணத்திற்கு பின் ரோம் நகர மக்கள் கேட்டபோதும் திருத்தந்தை பெனடிக்டை ரோம் நகருக்கு அனுப்பாமல் ஜெர்மனியிலேயே அவர் சாகும் வரை வைத்திருந்த பேரரசர் ஆட்டோ தற்போது தனக்கு வேண்டியவரான நார்னி நகர் ஆயர் யோவானை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார். இவர் முன்னாள் அரசியல் ஆதிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். இளம் வயதிலேயே அருள்பணி வாழ்வை தேர்ந்து கொண்டவர். அவர் பேரரசரால் திருத்தந்தை பொறுப்பிற்கு முன்னிறுத்தப்பட்டதால் ரோமைய பிரபுக்கள் பலர் இதனை எதிர்த்தனர். 965 அக்டோபர் முதல் தேதி 13 யோவான் என்ற பெயரில் இவர் திருத்தந்தையானார். ஆனால் அதே ஆண்டு டிசம்பர் மாதமே பிரபுக்கள் ஒன்றிணைந்து அவரை வலு கட்டாயமாக எடுத்துச் சென்று புனித பேதுரு பெருங்கோவிலுக்கு அருகிலுள்ள காசல் சான் ஆஞ்சலோ என்ற கட்டிடத்தினுள் சிறை வைத்தனர். அங்கிருந்து தப்பிய திருத்தந்தை காப்புவாவின் இளவரசர் பந்துல்ஃபுவிடம் தஞ்சம் புகுந்தார். 966 ஆண்டு பேரரசர் ஆட்டோ ரோமைக்கு வருவதாக கேள்விப்பட்ட ரோமை மக்கள் பேரரசரின் கோபத்திற்கு உள்ளாக வேண்டாம் என எண்ணி திருத்தந்தை 13 யோவான் ரோமுக்கு திரும்ப அனுமதி அளித்தனர். நவம்பர் 14 ரோம் திரும்பினார் திருத்தந்தை. டிசம்பரில் ரோமுக்கு வந்த பேரரசர் திருத்தந்தைக்கு எதிராக செயல்பட்டவர்களை கடுமையாக தண்டித்தார். சிலர் தூக்கிலிடப்பட்டனர், சிலர் நாடுகடத்தப்பட்டனர்.
967 ஆண்டு ஆட்டோ மன்னரின் 13 வயதான மகன் 2 ஆட்டோ ரோம் நகர் வந்தார். இவர் இணை பேரரசராக முடிசூட்டப்பட்டார். பின்னர் திருத்தந்தையே முன்னின்று பைசன்டைன் இளவரசி தியோஃபானுவுக்கும் இளவரசர் 2 ஆட்டோவுக்கும் திருமணம் பேசி அதை 972 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி நடத்தியும் கொடுத்தார். இத்திருத்தந்தை பல கோவில்களுக்கும் துறவு மடங்களுக்கும், குறிப்பாக க்ளூனி துறவு சபைக்கும் பல சலுகைகளை வாரி வழங்கினார். திருத்தந்தை 13 யோவான் 972 ஆண்டு செப்டம்பர் 6 தேதி காலமானார். அடுத்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கர்தினால் பெனடிக்ட். ஆனால் பேரரசரின் அங்கீகாரத்தை உடனடியாக பெற முடியாததால் இவர் 973 ஆண்டு ஜனவரி 19 தேதி வரை, அதாவது ஏறத்தாழ 4 மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இவர் திருத்தந்தை ஆன பின் சில பிரபுக்களும் திருத்தொண்டர் 7 போனிஃபஸும் அவருக்கு எதிராக கிளம்பி புரட்சி செய்தனர். இவர்கள் தலைமையிலான குழு திருத்தந்தை 6 பெனடிக்டை கட்டாயமாக எடுத்துச் சென்று காஸ்தல் சான் ஆஞ்சலோ கட்டடத்தில் சிறை வைத்தனர். இந்த காஸ்தல் சான் ஆஞ்சலோ என்பது கிபி 130 ஆண்டுகளில் பேரரசர் ஏத்ரியானோ மற்றும் அவரின் குடும்ப அங்கத்தினர்களுக்கான கல்லறை கூடமாக கட்டப்பட்டது. இன்றும் அது கம்பீரமாக ரோமையில் வத்திக்கான் வானொலி தலைமையகத்திற்கு எதிர்புறத்தில் உள்ளது. இந்த கட்டடத்தில் சிறை வைக்கப்பட்ட திருத்தந்தை ஆறாம் பெனடிக்ட் 2 மாதங்களில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். திருத்தந்தை சிறை வைக்கப்பட்டதை கேள்வியுற்ற பேரரசர் 2 ஆட்டோ உடனே சீகோ என்பவரை அனுப்பி திருத்தந்தையை விடுவிக்க உத்தரவிட்டார். பேரரசரின் பிரதிநிதி வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே திருத்தந்தை ஆறாம் பெனடிக்ட் அவர்களை காஸ்தில் சான் ஆஞ்சலோ கட்டடத்துக்குள்ளேயே கொன்றுவிட்டனர் எதிரிகள். இவ்வாறு 974 ஆகஸ்ட் மாதம் உயிரிழந்தார் திருத்தந்தை ஆறாம் பெனடிக்ட்.
974 திருத்தந்தை ஆறாம் பெனடிக்ட் உயிரிழந்த பின்னர் பேரரசரின் பிரதிநிதி சீகோவினால் ஆதரிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர் திருத்தந்தை 7 பெனடிக்ட். இவருக்கு எதிராக எதிர் திருத்தந்தையாக உருவெடுத்தார் 7 போனிஃபாஸ் என்பவர். ஆனால் இவர் விரட்டி அடிக்கப்பட்டார். இருப்பினும் 7 போனிஃபாஸின் ஆதரவாளர்கள் திருத்தந்தை 7 பெனடிக்டுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக் கொண்டே வந்தமையால் பேரரசர் 2 ஆட்டோவின் படைகள் வந்து திருத்தந்தைக்கு உதவ வேண்டியிருந்தது. திருத்தந்தை 7 பெனடிக்ட் தன் 9 ஆண்டு பணிக்காலத்தில் துறவுமட வாழ்வுக்கு மிகுந்த ஊக்கமும் ஆதரவும் அளித்தார். இதை தாண்டி அதிகமான விவரங்கள் வரலாற்றில் இவரை பற்றி இல்லை.
983 அக்டோபர் மாதம் திருத்தந்தை 7 பெனடிக்ட் இறந்த பின் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவர் திருத்தந்தை 14 யோவான். இவர் பதவியேற்ற சில நாட்களிலேயே இளம் பேரரசர் 2 ஆட்டோ ரோம் நகரில் காலமானார். பேரரசர் 2 ஆட்டோவின் மரணம் குறித்து கேள்விப்பட்ட எதிர் திருத்தந்தை, அதாவது உண்மையான திருத்தந்தையை எதிர்த்து தானே திருத்தந்தை என்று அறிவித்திருந்த 7 போனிஃபஸ், கான்ஸ்டாந்தினோப்பிளில் இருந்து ரோம் நகர் திரும்பினார். அரசு அதிகாரம் காலியாக இருந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி திருத்தந்தை 14 யோவானை சிறைப்பிடித்தார். மீண்டும் காஸ்தில் சான் ஆஞ்சலோ இருட்டறைகள் திறக்கப்பட்டன. அங்கே உண்மை திருத்தந்தை 14 யோவான் அவர்களை தள்ளிய 7 போனிஃபஸ் தானே திருத்தந்தை என்று தன்னை அறிவித்துக் கொண்டு முடிசூட்டியும் கொண்டார். திரு அவை வரலாற்றில் இவர் திருத்தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனினும் ஆதரவாளர்களின் துணையோடு இவரது ஆக்கிரமிப்பு தொடர்ந்தது. அதேவேளை சிறை வைக்கப்பட்ட திருத்தந்தை 14 யோவான் 4 மாதங்களில், அதாவது 984 ஆகஸ்ட் மாதம் 20 தேதி உயிரிழந்தார். இவர் பசிக்கொடுமையால் உயிரிழந்தாரா அல்லது 7 போனிஃபஸின் கட்டளையின் பேரில் கொல்லப்பட்டாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை.
7 போனிஃபாஸ் தன்னை திருத்தந்தையாக அறிவித்து தலைமை பீடத்தை ஆக்கிரமித்தபோது அவரை எவரும் எதிர்க்க முடியவில்லை. பேரரசரும் மரணமடைந்திருந்த காலம் அது. இருப்பினும் இவரின் தலைமை காலம் அதிகம் நீடிக்கவில்லை. 11 மாதங்கள் அநீதியான முறையில் அப்பதவியை கொண்டிருந்து 985 ஜூலை மாதம் காலமானார். இவரின் மரணத்திற்கு பின் 985 ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் பொறுப்பேற்றார் திருத்தந்தை 15 யோவான். சில ஏடுகள் இவரை 16 யோவான் என்றும் குறிப்பிடுகின்றன. ஏனெனில் எதிர் திருத்தந்தை 7 போனிஃபாஸ் முறையாக தேர்ந்தெடுக்கப்படாமல் தலைமை பொறுப்பை எடுத்ததால் திருத்தந்தை 14 யோவானின் மரணத்திற்கு பின் ஒரு 4 மாதங்கள் 15 யோவான் என்று ஒருவர் திருத்தந்தையாக இருந்தார் என சில ஏடுகள் கூறுவதற்கு போதுமான வரலாற்று சான்றுகள் இன்மையால் 985 தலைமை பொறுப்பிற்கு வந்தவரையே நாம் திருத்தந்தை 15 யோவான் என வைத்துக் கொள்வோம். திருத்தந்தை 15 யோவானுடன் நம் பயணத்தை அடுத்த வாரம் தொடர்வோம். மீண்டும் மீண்டும் தலைமை பதவி போட்டிகள் என்ற தலைப்பில் திருத்தந்தையர் வரலாற்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
ஜூலை 4 தேதி என்று நடைபெற்ற ஒரு அறுவை சிகிச்சையை தொடர்ந்து ரோம் நகர் ஜெமெல்லி மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 14 இப்புதனன்று பகல் 12 மணி அளவில் வத்திக்கானில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்திற்கு திரும்பி வந்தார். காலை 10:30 அளவில் ஜெமெல்லி மருத்துவமனையை விட்டு கிளம்பிய திருத்தந்தை ரோம் நகரிலுள்ள மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு சென்று அன்னை மரியாவை சந்தித்து சில நிமிடங்கள் ஜெபித்த பின் தன் இல்லத்திற்கு திரும்பினார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 13 இச்செவ்வாய் அன்று மாலையில் ஜெமெல்லி மருத்துவமனையில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகளை பெற்று வரும் குழந்தைகளை சந்தித்தார் என்று வத்திக்கான் செய்தித்துறை கூறியுள்ளது. அத்துடன் ஈராக் நாட்டில் கோவிட் 19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் பராமரிக்கப்பட்ட மருத்துவமனை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்தோருக்கும் காயமுற்றோருக்கும் தன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இறை வேண்டல்களையும் சமர்ப்பித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்திச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்.
ஈராக் நாட்டின் இமாம் ஹுசேன் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து ஆழ்ந்த வேதனையையும் மன வருத்தத்தையும் உருவாக்கியுள்ள நிகழ்வு என்று பாக்தாத் நகரின் கல்தைய வழிபாட்டு முறை முதுவரும் தந்தை கர்னால் லூயிஸ் ரஃபேல் சாக்கோ அவர்கள் கூறியுள்ளார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்தில் பாக்தாத் நகரில் அமைந்துள்ள மற்றொரு மருத்துவமனையின் கோவிட் பெருந்தொற்று பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 80க்கும் மேற்பட்டோர் இறந்தனர் என்பதை கர்னால் சாக்கோ அவர்கள் தன் இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். ஹுசேன் மருத்துவமனையில் 3 மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட கோவிட் பெருந்தொற்று பகுதியில் நிறுவப்பட்டிருந்த மின் இணைப்புகளில் ஏற்பட்ட தீப்பொறி, ஆக்ஸிஜன் கலத்தை தீண்டியதால் ஏற்பட்ட வெடிவிபத்து இந்த தீ விபத்திற்கு காரணமாக அமைந்தது என்று தற்போதைய விவரங்கள் கூறுகின்றன.
பிரான்சிஸ்கன் துறவு சபையின் சிறிய சகோதரர்கள் என்று பொருள்படும் ஃப்ரையர்ஸ் மைனர் பிரிவின் உலகத் தலைவராக அருள்பணி மாசிமோ ஜொவானி ஃபுசரெல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் வாழ்த்து தந்தியை அவருக்கு அனுப்பியுள்ளார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செய்தி கேட்டு மகிழ்கிறேன். உங்களுக்கு என் ஜெபங்களையும் ஆசிரையும் உறுதியாக்குகிறேன். இறைவன் உங்கள் பணியில் துணை இருக்கவும் புனித பிரான்சிஸ் உங்களை வழிநடத்தவும் வேண்டிக் கொள்கிறேன் என்ற சொற்கள் அடங்கிய செய்தியை திருத்தந்தை அனுப்பியுள்ளார். உலகெங்கும் பணியாற்றும் ஃப்ரையர்ஸ் மைனர் பிரிவின் 13,000 அதிகமான உறுப்பினர்களின் 116 பிரதிநிதிகள் ஜூலை 3 முதல் 18 முடிய நடத்தி வரும் பொது பேரவையில் ஜூலை 13 இச்செவ்வாயன்று அருள்பணி ஃபுசரெல்லி அவர்கள் இந்த பிரிவின் உலகத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்க நாட்டவரான அருள்பணி மைக்கேல் ஃபெர்ரி அவர்களைத் தொடர்ந்து பிரான்சிஸ்கன் துறவு சபையின் ஃப்ரையர்ஸ் மைனர் பிரிவின் 121 உலகத் தலைவராக இத்தாலியரான அருள்பணி மாசிமோ ஜொவானி ஃபுசரெல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
காங்கோ மக்கள் குடியரசின் கின்ஷாசா உயர்மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் கர்னால் லாவ்ரன் மொன்சேங்கோ பசின்யா அவர்கள் நீதி, அமைதி மற்றும் ஒற்றுமையின் மனிதராக வறியோர் மீது தனிப்பற்று கொண்டவராக வாழ்ந்தார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஜூலை 11 கடந்த ஞாயிறன்று பிரான்ஸ் நாட்டின் மருத்துவமனை ஒன்றில் கர்னால் மொசங்கோ அவர்கள் தன் 81 வயதில் இறையடி சேர்ந்ததையொட்டி கின்ஷாசா உயர்மறை மாவட்டத்தின் இன்றைய பேராயர் கர்னால் ஃப்ரீதோலின் அம்புங்கோ பெசெங்கோ அவர்களுக்கு திருத்தந்தை தன் இரங்கல் செய்தியை அனுப்பியுள்ளார். தெளிவான சிந்தனையும் ஆழ்ந்த ஆன்மீகமும் கொண்டிருந்த கர்னால் மொன்சேங்கோ அவர்கள் திரு அவையின் பணிகள் எங்கு தேவைப்பட்டாலும் தன்னையே வழங்க தயாராக இருந்த உண்மையான மேய்ப்பராக வாழ்ந்தார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இரங்கல் செய்தி கூறுகின்றது.
அரசியல் தளத்தில் நமக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை வன்முறை கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு நாடு முழுவதையும் நிலைக்குலைய செய்வதை நாம் அனுமதிக்கக்கூடாது என்று தென்னாப்பிரிக்க ஆயர்கள் தங்கள் மக்களுக்கு அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசுத் தலைவர் ஜேக்கப் ஜூமா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை எதிர்த்து ஆரம்பமான கலவரங்கள் விரைவில் கட்டுக்கடங்காமல் சென்றதால் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்கள் உருவாகி தற்போதைய நிலையில் 72 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையை குறித்து தங்கள் ஆழ்ந்த வேதனையை வெளியிட்டுள்ள தென்னாப்பிரிக்க ஆயர்கள் வன்முறைகளை மேற்கொள்வதால் எவ்வித நேர்மையான விளைவுகளையும் பெற இயலாது என்றும் உண்மையில் தற்போதுள்ள நிலையை விட மோசமான நிலையை நாம் அடைவோம் என்றும் கூறியுள்ளனர்.
ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பங்கேற்க வருகை தரும் விளையாட்டு வீரர்கள் அங்குள்ள கத்தோலிக்க கோவில்களுக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு டோக்கியோ பேராயர் தர்ச்சீசியோ இசாவோ கிகுச்சி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். டோக்கியோ நகரில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் அறிவிக்கப்பட்டதும் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள வருகை தரும் வீரர்கள் மற்றும் பயணிகளுக்கு தேவையான ஆன்மீக உதவிகளை டோக்கியோ உயர்மறை மாவட்டம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்நகரில் கோவிட் பெருந்தொற்றின் பரவல் கூடி வந்ததையடுத்து அந்நகரில் பல்வேறு தடை உத்தரவுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதையொட்டி பேராயர் கிகுச்சி அவர்கள் தல திரு அவையின் சார்பில் இவ்வறிக்கையை விடுத்துள்ளார்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.